அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மே மாதம் 23 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசி முதல் செய்தி அறிக்கை பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழக முதல்வராக 5வது முறையாக ஜே ஜெயலலிதா பொறுப்பேற்றுள்ளது குறித்த செய்திகள். தமிழக சட்டசபைக்கு தேர்தல் வர ஒரு ஆண்டே உள்ள நிலையில் அரசின் முன்னிற்கும் சவால்கள் குறித்த ஆய்வு. பிறகு பூங்குடித்தீவை சேர்ந்த இளம் மாணவி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் போராட்டங்கள் நடத்த யாழ் நீதிமன்றம் அளித்திருக்கின்ற தடை. அதைத் தொடர்ந்து மலையக தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளது குறித்த செய்திகள்.
இந்த முறை இலங்கை தொழிலாளர் காங்கிரசே முதல் முதல் தனது கோரிக்கையை முன்வைத்தது 1000 ரூபாய் சம்பளத்தை தொழிலாளர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று. ஆனால் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன, இதுவரையும் எதுவிதமான தீர்மானங்களும் எட்டவில்லை என்று தான் கூறப்படுகின்றது.
இன்ன பிற செய்திகளும் நிகழ்ச்சியின் இறுதியாக நேயர் நேரமும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரட்னம் சீவகன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஈராக்கில் ரமாடி நகர் ஒரு வாரத்துக்கு முன்னதாக இஸ்லாமிய அரசிடம் வீழ்ந்த பிறகு முதல் தடவையாக அரசாங்கத்துக்கு ஆதரவான படைகள் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. ஹுசைபா நகரில் இருந்து ஜியாதிகளை பாதுகாக்க படையினரும் அவர்களுக்கு ஆதரவான ஷியா கிளர்ச்சிக்காரர்களும் ரமாடிக்கு கிழக்காக பல கிலோமீட்டர்கள் தொலைவுக்கு அவர்களை துரத்திவிட்டதாக கூறப்படுகின்றது. அதேவேளை அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி படைகள் இஸ்லாமிய அரசின் நிலைகள் மீது வான் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. ஆனால் சுன்னி முஸ்லீம்கள் மிக அதிகமாக வாழ்கின்ற அந்த பகுதியில் ஷியா கிளர்ச்சிக்காரர்களை நிறுத்துவது வகுப்புவாத பதற்றத்தை தூண்டலாம் என்று செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். இதற்கிடையே சிரியாவின் பல்மேரா நகரில் உலக பிரசித்தம் பெற்ற புராதன இடிபாடுகள் உள்ள இடத்துக்கு அருகாக இருக்கும் அருங்காட்சியகத்துக்குள் இஸ்லாமிய அரசு போராளிகள் உடைத்து கொண்டு போயுள்ளதாக சிரிய அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். இந்த பகுதியை சில நாட்களுக்கு முன்னதாக தீவிரவாதிகள் கைப்பற்றியிருந்தார்கள். ஆனால் அந்த பகுதி வீழ்வதற்கு முன்னதாக அங்கிருந்த புராதன பொருட்கள் பாதுகாப்பாக வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு விட்டதாக சிரியா அரசாங்கத்தின் அரும்பொருட்துறை தலைவர் கூறியிருக்கின்றார். இந்த இடிபாடுகள் இருந்த வளாகத்திலிருந்து தாம் கண்டுபிடிக்கக்கூடிய அரும்பொருட்களை அந்த அமைப்பினர் சூறையாடுவார்கள் அல்லது நிர்மூலம் செய்து விடுவார்கள் என்ற அச்சம் நிலவுவதாக செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். இதே மாதிரி வேறு இடங்களில் இஸ்லாமிய கலாச்சார காலத்துக்கு முற்பட்ட எச்சங்களை தீவிரவாதிகள் அவமதித்து அளித்திருக்கின்றார்கள்.
அயர்லாந்தில் ஒருபால் திருமணத்தை சட்டமாக்குவது மீதான வாக்கெடுப்பில் ஒருபால் திருமணத்திற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் பெரும்பான்மையாக உள்ளதாக தென்படும் நிலையில் ஆமன்ற தரப்பின் ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் குதித்துள்ளனர். உத்தியோகபூர்வ பெறுபவர்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த அரசியல் சட்டமாற்றத்திற்கு ஆதரவாக செயற்பட்ட அரசாங்க அமைச்சர்கள் இந்த நாளை வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாள் என வர்ணித்தனர். அதேவேளை வாக்கெடுப்பில் இல்லை என பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களில் அநேகமானோர் ஆதரவான தரப்பினரது வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த மாற்றத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் வாக்கெடுப்பு ஒன்றின் மூலம் ஒருபால் திருமணத்திற்கு அனுமதி அளிக்கும் முதல் நாடாக அயர்லாந்து விளங்கும். இந்தோனேஷியாவின் வடகிழக்கு கடற்பரப்பினுள் ஆயிரக்கணக்கான குடியேறிகள் தடுமாறிய நிலையில் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் என நம்பப்படும் நிலையில் இந்தோனேஷியா தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளையும் தொடங்கியுள்ளது. ஆரம்பத்தில் படையினர் குடியேறிகளின் படகுகளை தடுத்து நிறுத்தியிருந்தனர். ஆனால் அகதிகளுக்கு அடைக்கலம் தருவதாக பின்னர் அரசாங்கம் இணங்கியுள்ளது. அடக்குமுறை மற்றும் வறுமை காரணமாக தப்பித்து கடல் வழியாக படகு பயணம் மேற்கொள்ளும் குடியேறிகளை பாதுகாப்பதற்கு மேலும் முன்வருமாறு ஐநாவின் செயலாளர் நாயகம் பாங்கி மூன் தென்கிழக்காசிய நாடுகளுக்கு முன்னதாக அழைப்பு விடுத்திருந்தார்.
இலங்கை கிரிக்கெட்டில் பெண்கள் அணியில் இடம்பெறுவதற்காக அதன் உறுப்பினர்கள் அதிகாரிகளுக்கு பாலியல் சாயங்களை செய்ய வற்புறுத்தப்பட்டதாக இலங்கை விளையாட்டு அமைச்சு கூறியிருக்கின்றது. கிரிக்கெட் அதிகாரிகளுடன் பாலியல் உறவில் ஈடுபட மறுத்ததற்காக ஒரு பெண் அணியிலிருந்து நீக்கப்பட்டதாக கடந்த வருடம் வந்த உள்ளூர் ஊடக செய்தி குறித்து செய்யப்பட்ட புலன் விசாரணைகளிலேயே இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்த ஆதாரங்கள் வெளிவந்ததாக அமைச்சு கூறுகின்றது. தாம் கண்டுபிடித்த தகவல்கள் மிகவும் பாரதூரமானவை என்று விவரித்திருக்கின்ற அமைச்சின் சார்பிலான பேச்சாளர் ஒருவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்.
யமன் அகதிகளுக்கான உதவிப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஈரானிலிருந்து சென்ற விமானம் சவுதி அரேபியாவினால் மீள திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவிக்கின்றது. ஜிபூட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த போதே சவுதி அரேபிய அதிகாரிகள் விமானம் தரையிறங்குவதற்கு அனுமதி வழங்க மறுத்துள்ளனர். இதுகுறித்து சவுதி அரேபியா எந்தவொரு கருத்தையும் தெரிவித்திருக்கவில்லை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழக முதல்வராக ஜே ஜெயலலிதா 5வது முறையாக இன்று பொறுப்பேற்றிருக்கின்றார். அவருடைய அமைச்சரவையில் 28 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர். சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பதவியேற்று வைபவத்திற்கு சென்ற நமது செய்தியாளர் முரளிதரன் அளிக்கும் செய்தி பதிவை நேர்கள் அடுத்து கேட்கலாம்.
தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் ஜே ஜெயலலிதா இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 28 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா அரங்கத்தில் இன்று காலை 11 மணி அளவில் இந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. காலை சரியாக 11 மணிக்கு முதலமைச்சராக பதவியேற்க உள்ள ஜெயலலிதா விழா அரங்கிற்கு வந்தார். அடுத்த சில நிமிடங்களில் ஆளுநர் ரோசையா அரங்கிற்கு வந்தார்.
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேதகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு மலர் செண்டு அளித்து வரவேற்கிறார்கள்.
அதற்கு பின் தன்னுடன் அமைச்சர்களாக பதவியேற்பவர்களை ஆளுநருக்கு ஜெயலலிதா அறிமுகப்படுத்தி வைத்தார். இதையடுத்து ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்.
சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின்
ஜெயலலிதா பதவியேற்று முடித்ததும் அமைச்சர்கள் பதவியேற்றனர். ஆனால் வழக்கப்படி ஒவ்வொரு அமைச்சராக பதவியேற்காமல் குழுவாக பதவியேற்றனர். முதலில் 14 பேரும் பிறகு 14 பேருமாக இரு குழுக்களாக அமைச்சர்கள் பதவியேற்றனர்.
ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான், ரத்தம் ஆர் விஸ்வநாதன் என்னும் நான், ஆர் வைத்திலிங்கம் என்னும் நான்,
எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான்,
பா மோகன் என்னும் நான்,
பா வளர்மதி என்னும் நான்,
சட்டப்படி அமையப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கை.
இந்த பதவியேற்பு விழாவில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா, இள கணேசன் ஆகியோரும், ரஜினிகாந்த், பிரபு, இளையராஜா உள்ளிட்ட சினிமா நட்சத்திரங்களும், தொழிலதிபர்களும், பல துறைகளைச் சார்ந்த பிரமுகர்களும், அதிமுக தலைவர்களும் பங்கேற்றனர். அமைச்சர்கள் பதவியேற்று முடித்ததும் குழுவாக அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். வழிநெடுக காத்திருந்த தொண்டர்களும் அரங்கில் அமர்ந்திருந்தவர்களும் ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்பதை உற்சாகமாக வரவேற்றாலும் ஜெயலலிதா சற்று சோர்வுடனேயே காணப்பட்டார். அங்கிருந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் அளித்த வரவேற்பை அவர் ஏற்றுக்கொண்டாலும் யாருடனும் பெரிதாக பேசவில்லை. ஒட்டுமொத்தமாக 26 நிமிடங்களில் இந்த பதவியேற்பு விழா நிறைவடைந்தது. தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட ஜெயலலிதாவுக்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பதவிக்காலத்தில் அவர் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் தில்லியில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அருண்ஜேட்லி கூறினார். ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்பதை முன்னிட்டு தமிழகத்தின் பல நகரங்களில் அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னையிலும் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தரும் ஜெயலலிதாவை வரவேற்பதற்காக காலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் போயஸ் தோட்டத்திலிருந்து விழா நடக்கும் அரங்கம் வரை சாலையோரங்களில் நின்றிருந்தனர். சாலைகள் நெடுக ஜெயலலிதாவை வாழ்த்தி வரவேற்பு பதாகைகளும் மலர் அலங்காரங்களும் செய்யப்பட்டிருந்தன. பல இடங்களில் மேளதாளங்களுடன் வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த இந்த நிகழ்வை ஒட்டி சென்னை நகர போக்குவரத்தில் பெரும் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாக சென்னையின் பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பதவியேற்பு விழா முடிந்த பிறகு கடற்கரையை ஒட்டியுள்ள காமராஜர் சாலை வழியாக தொண்டர்கள் வெள்ளத்தின் நடுவில் ஜெயலலிதா வீடு திரும்பினார். முன்னதாக சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற ஜெயலலிதா கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 முதல்வர் பதவியை இழந்தார். இதையடுத்து புதிய முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றார். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரையும் விடுதலை செய்து கடந்த 11 கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் தனது முதல்வர் பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். இன்று ஜெயலலிதா மீண்டும் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார்.
கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தனித்து நின்று 37 தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக அனைத்து இடங்களிலும் தோற்றிருக்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகளிடம் இதுவரை புரிந்துணர்வு ஏதும் ஏற்படவில்லை. ஜெயலலிதா மீண்டும் முதல்வராக இருப்பது தற்போது அதிமுகவினருக்கு புதிய தெம்பை அளித்திருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய பதவியேற்பு நிகழ்வை தமிழக எதிர்க்கட்சிகள் வரவேற்கவில்லை. விமர்சனங்களையே அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். இதுகுறித்து மீண்டும் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக 1 இருக்கும் நிலையில் மாநிலத்தில் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றியிருக்கிறார் ஜெயலலிதா. இந்த நிலையில் ஜெயலலிதா தலைமையிலான கடந்த 4 கால அதிமுக ஆட்சி குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரான EVKS இளங்கோவன். அதிமுக ஆட்சி காலத்தில் 1 MW மின் உற்பத்திக்கான திட்டம் கூட துவங்கப்படவில்லை என்று கூறியிருக்கும் இளங்கோவன், தொழில் வளர்ச்சியில் 3 இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்போது 14 இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்னும் 1 நீடிக்கவிருக்கும் இந்த ஆட்சியில் மக்களின் எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்க, சொத்துக்குவிப்பு வழக்கு தொடர்பான பிரச்சனையும் ஓய்ந்து விடாது என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ராமசுப்ரமணியன்.
மக்கள் எதிர்பார்க்கறதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல நிர்வாகத்தை எதிர்பார்க்கறாங்க, விலைவாசி உயர்வு குறைக்கணும்னு பாக்குறாங்க, குறிப்பா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைஞ்சிருக்கு அது சீராக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா அதை விட முக்கியமா நான் மக்கள் எதிர்பார்க்கறத விட ஜெயலலிதாவோட ப்ரியாரிட்டி நான் பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் லீகல் ப்ராப்ளம்ஸ் அவருக்கு ஓயல. இந்த வெற்றி என்பது ஒரு தற்காலிக வெற்றி தான். நிச்சயமா வந்து இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. அடுத்த 1 இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்படும் போது அது மேலும் வந்து ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டெமோக்ரஸி ஸ்வாட் என்று, அதுவாக அவருக்கு தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கட்சியாக இருக்கும் பொழுது வேறு எதிலாவது அவரால் பெரிய அளவில் கவனம் செலுத்த முடியுமா என்று எனக்கு தெரியவில்லையும்
என்கிறார் பத்திரிகையாளர் ராமசுப்ரமணியன். தற்போதைய ஆட்சியை பொறுத்தவரை கடந்த 4 தமிழகம் பொருளாதார ரீதியாக பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்கிறார் மாநில திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவரான நாகநாதன்.
சாலை போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் இல்ல, நோக்கியா போன்ற நிறுவனங்கள் மூடியே போயிட்டாங்க. இப்ப அது வந்து ஒரு எதிர்மறையான விளைவுகளை தொழிலாளர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது. அது ஒரு அரசாங்கம் வந்து ஊக்கமாக செயல்படுவதற்கு பதிலாக ஒரு தனிநபர் நபர் மேல அதிகமான நம்பிக்கையும், தனிநபர் மேல அவரது வழிகாட்டினா எல்லாமே செயல்படுங்கிற ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான மக்களாட்சி முறைக்கு மாறான ஒரு செயல்பாடுகள் தான் அதிகமாக நடக்குது
என்று குறிப்பிடுகிறார் மாநில திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் நாகநாதன். இதற்கிடையில் பதவியேற்பு விழாவை ஒட்டி கடந்த 2 சென்னை நகரம் எதிர்கொண்ட பிரச்சனைகள் தொடர்பாக கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான ராமதாஸ். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கும் அறிக்கையில், ஜெயலலிதாவை முதல்வராக தேர்ந்தெடுப்பதற்காக நடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், ஜெயலலிதா மேற்கொண்ட நகர்வளம் ஆகியவற்றால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தமிழக வரலாற்றின் இருண்ட பக்கங்களில் எழுதப்பட வேண்டியவை என்று கூறியுள்ளார். ஆனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் ஜெயலலிதா மீண்டும் முதல்வராக பதவியேற்றுள்ளதற்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா மேலும் பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்துவார் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய இந்திய தமிழக கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். புங்குடித்தீவு மாணவி வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நடந்த பல போராட்டங்களில் ஒரு சிலவற்றில் வன்முறைகள் நடைபெற்ற நிலையில் இத்தகைய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு யாழ் நீதிமன்றம் இன்று தடை விதித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திகளுடன் நமது ஓவனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
நிறுத்து! நிறுத்து! இலங்கையின் வடக்கே புங்குடுதீவு மாணவி சிவயோகீஸ்வரன் வித்யாவின் வன்புணர்வு கோரக்குலைக்கு நீதி கோரி தொடர்ந்தும் வடபகுதியில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. யாழ் மாநகர எல்லைக்குள் இத்தகைய போராட்டங்களை நடத்துவது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் என்ற காரணத்தினால் அத்தகைய போராட்டங்களையும் ஆட்கள் ஒன்று கூடுவதையும் யாழ் மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு ஒன்றின் மூலம் தடை செய்திருக்கின்றது. இரு தினங்களுக்கு முன்னர் யாழ் நகரில் நடத்தப்பட்ட கடையடைப்பு பணிப்புறக்கணிப்பு போராட்டங்களின் போது யாழ் நீதிமன்றம் தாக்குதலுக்கு உள்ளாகியதுடன் பொது சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 130 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பின்னணியிலேயே யாழ் நீதிமன்றம் போராட்டங்களை தடை செய்திருக்கின்றது. இந்த நிலையில் இன்று பெண்கள் சிந்தனை அமைப்பினர் யாழ் நகரில் தங்களுடைய அலுவலக வளாகத்தினுள் போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள்.
புங்குடுதீவு மாணவி வித்யாவினுடைய பாலியல் வன்புணர்வு கொடுமைக்கு எதிராக ஒரு கண்டன போராட்டத்தினை பெண்கள் விடுதலை சிந்தனை அமைப்பு யாழ் நகரிலே ஏற்பாடு செய்திருந்தமை அனைவரும் அறிந்தது. இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக குரல் கொடுப்பதும் விசேட நீதிக்குழுவினை அமைத்து அவர்கள் ஊடாக அந்த விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனும் கோரிக்கையை முன்வைத்து எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை செய்வதாக உத்தேசித்திருந்தோம். ஆனால் அந்த நிகழ்வை அங்கு யாழ் நகரிலே நடத்த விடாது நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த இடத்திலே சந்தித்து இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறோம். பாலியல் ரீதியிலான தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இதற்கு நிரந்தரமான தீர்வு காணுகின்ற வகையிலே அரசியல் திட்டங்களிலும் சட்டங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். சரியான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் எங்களுடைய ஒட்டுமொத்த சமூகமும் சின்னாபின்னமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது
என அந்த போராட்டத்தின் போது அந்த அமைப்பைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தெரிவித்தார். இதேவேளை மாணவி வித்யாவின் மரணம் தொடர்பான விசாரணைகளை பொறுப்பேற்றுள்ள சிஐடியினர் புலனாய்வு காவல்துறையினர் புங்குடுதீவு பகுதிக்கு சென்று மாணவி வித்யாவின் குடும்பத்தினரிடமும் ஏனையோரிடமும் விசாரணைகளை நடத்தியிருக்கின்றார்கள். அத்துடன் சம்பவம் நடைபெற்ற இடத்தையும் பார்வையிட்டு சோதனைகள் நடத்தியிருக்கின்றனர். மாணவி வித்யாவின் கொலை சம்பவத்தை கண்டித்து வடமாகாண சபையில் பிரேரணை ஒன்றும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நமது உவனியா செய்தியாளர் மாணிக்கவாசம் அளித்த குறிப்பை கேட்டீர்கள். மாகாண சபையில் உள்ள இடங்களில் 30% இடங்களை பெண்களுக்கு அளிக்கும் சட்ட திருத்தத்தை கொண்டுவர இலங்கை அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்த முடிவை பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் வரவேற்றாலும் இந்த முடிவை முஸ்லீம் கட்சிகள் எதிர்க்கின்றன. இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மாகாண சபைகளில் பெண்களுக்கு 30% இட ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானத்தின்படி மாகாண சபைகள் தேர்தல் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரவும் அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது நாடாளுமன்றத்திலும் மாகாண சபைகளிலும் உள்ளூராட்சி சபைகளிலும் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு தொடர்பில் சட்டரீதியாக எதுவும் இல்லை. மக்கள் பிரதிநிதிகள் சபைகளில் பெண்களுக்கு குறிப்பிட்ட வீதம் இடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டுமென்று பெண்கள் அமைப்புகளினால் தொடர்ந்தும் குரல்கள் வலியுறுத்தப்பட்டு வருகின்றன. மாகாண சபைகளில் 30% இட ஒதுக்கீடு தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள இந்த தீர்மானம் வரவேற்கத்தக்கது என்கின்றார் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் நிறைவேற்று இயக்குநரான சாந்தி சச்சிதானந்தம்.
இதுவரைக்கும் மாகாண சபையில 6% மேல பெண்கள் பிரதிநிதித்துவம் இருந்ததில்லை. அப்ப இது 30% ஏற்றபடி அவர்கள் தேர்தல் சட்டத்தை மாற்றுவார்கள் என்றால் நல்ல மகிழ்வான விடியம் தான். ஆனால் அதே போல உள்ளூராட்சி மன்றங்களிலும் இந்த விடயம் எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அரசியல் கட்சிகளுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. எப்படி என்றால் ஏற்கனவே ஆண் தலைவர்கள் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆசனத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. அப்ப அதுதான் முதல் பிரச்சனை. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த குண்டர்களை வைத்து அரசியல் பண்ணுகின்ற வன்முறையான தேர்தல் நிற்பாட்டப்பட வேண்டும் என்றால் கூடிய அளவு பெண்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தால் அது நீக்கம்.
இந்த தீர்மானம் முஸ்லிம்களை பொறுத்தவரை சாத்தியப்படக்கூடியது அல்ல என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கூறுகின்றது. அமைச்சரவையில் பிரதான கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் கூட்டாக எடுத்துள்ள இந்த முடிவு ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்கின்றார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் YLS ஹமீத்.
குறிப்பாக முஸ்லிம் கட்சிகளை பொறுத்தவரையில் எங்களுக்கு மார்க்க மற்றும் கலாச்சார பிரச்சனைகள் இருக்கின்றன. எங்களால் 30% வேட்பாளர்களை பெண் வேட்பாளர்களை தேடுவது என்பது சிரமமான விஷயமாகும். வேட்பாளராக போடுகின்ற ஒருவர் மக்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்க வேண்டும். எனவே பெண் வேட்பாளர்களை நாங்கள் கொண்டு வருவதாக இருந்தால் அவ்வாறு பிரபல்யமான மக்களின் வாக்குகளை பெறக்கூடியவர்களை தேடுவது என்பது இன்றைய கால சூழ்நிலையில் எங்களுடைய கலாச்சார பின்னணியில் சிரமமான ஒரு விஷயமாகும். எனவே மறுவார்த்தை சொல்ல போனால் சிறுபான்மை கட்சிகள் 30% ஜனநஞ்சகமற்ற பேருக்கு எங்காவது தேடி நாங்கள் 30% வேட்பாளர்களின் பெயர்களை பெண் வேட்பாளர்களின் பெயர்களை போட்டுவிட்டு 70% வேட்பாளர்கள் தான் வாக்குகளை சேகரிக்கக்கூடிய வேட்பாளர்களை போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் செல்லப்படுவோம்.
தற்போது 9 மாகாண சபைகளிலும் 447 உறுப்பினர்கள் அங்கத்துவம் பெறுகின்றார்கள். இதில் 5% குறைவான பெண்களே அங்கத்துவம் பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக 36 உறுப்பினர்களை கொண்ட கிழக்கு மாகாண சபையில் 1 உறுப்பினர் மட்டுமே அங்கத்துவம் பெற்றுள்ளார். அதுபோன்று வடமாகாண சபையிலும் 38 உறுப்பினர்களில் அனந்தி சசிதரன் மட்டுமே பெண் உறுப்பினர்.
இந்த நாட்டில் 60% பெண்கள் இருக்கின்ற இடத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எங்களுக்கு 50% வேண்டாம், கடைசி 40% இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு. அப்பொழுதுதான் பெண்களுடைய உரிமை, அவர்களுக்கான அந்த சிறப்புகரம், அந்த உரிமைகள் மதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். தமிழ் அரசியல் கட்சிகளை பொறுத்தவற்றில் அவர்கள் ஆணாதிக்கம் கொண்ட ஒரு கூட்டமாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் இதற்கான ஒதுக்கீடை எந்த அளவுக்கு வழங்குவார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது
என்று கூறிய வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன், இது தொடர்பில் நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் அதனை முறியடிக்க பெண்கள் தயாராக இருக்க வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டார்.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் அளித்த குறிப்பை கேட்டீர்கள். மலேக தோட்டத்துறை தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் தேக்க நிலையில் இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளை கவனித்து வரும் இலங்கை திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் கற்கைகளுக்கான மூத்த விரிவுரையாளர் ஏசி சந்திரபோஸ் அவர்களிடம் இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசினார் நமது சிவகன்.
இந்த கூட்டு ஒப்பந்தங்கள் 2 வருடத்திற்கு ஒரு முறை பேச்சுவார்த்தை நடந்து அடிப்படை சம்பளத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த முறை பெரும்பாலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசே முதல் தனது கோரிக்கையை முன்வைத்தது 1000 ரூபாய் சம்பளத்தை தொழிலாளர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று. ஆனால் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன, இதுவரையும் எதுவிதமான தீர்மானங்களும் எட்டவில்லை என்று தான் கூறப்படுகின்றது.
சரி, 1000 ரூபாய் என்பது தொழிலாளருக்கு ஒரு தினத்துக்கான வருமானம்,
ஒரு நாளைக்கான வருமானம்.
சரி, முதலாளிமார் சம்மேளனத்தின் தரப்பில் இதற்கு என்ன பதில் சொல்லப்படுகின்றது?
முதலாளிமார் சம்மேளனம் இதற்கை ஒட்டு மொத்தமாக மறுக்கின்றது. காரணம் என்னவென்றால், 1 கிலோ தேயிலை உற்பத்தி செய்வதற்கு கடந்த வருடம் நாங்கள் 10 ரூபாய் வரையில் நட்டத்தை கண்டிருக்கிறோம். இந்த வகையில் தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை எவ்வாறு நாங்கள் அதிகரித்து தருவது என்று கூறுகின்றார்கள்?
இல்ல, இது வளமையாக இப்படியான காரணத்தை தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கடந்த முறையும் கூட தோட்ட நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குவதன் காரணமாக சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என்ற காரணத்தை தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். உண்மையில் இதனுடைய யதார்த்தம் என்ன?
யதார்த்தம் என்பது, கம்பெனிகள் தாங்கள் நட்டத்தில் இருக்கின்றார்கள் என்று கூறுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நட்டத்தில் இருக்கும் கம்பெனிகள் ஏன் இந்த தொழிலை நடத்துகின்றன? அதன் வேறு விதமாக மாற்றி அமைத்திருக்கலாம், ஒன்று. இரண்டாவதாக, இந்த கம்பெனிகள் தோட்டங்களில் பெருமளவு முதலீடுகளை மேற்கொள்ளவில்லை. உதாரணமாக சிறு தோட்டங்களில் இன்றைக்கெல்லாம் அதிக விளைவு தரக்கூடிய தேயிலை பயிற்சியை கிட்டத்தட்ட 90% அதிகரித்திருக்கின்றது. ஆனால் இந்த கம்பெனிகளோ இன்னும் கூட 50% நிலங்கள் மட்டுமே உயர் விளைவு தரக்கூடிய நிலங்களை வைத்திருக்கின்றது. ஒரு நாள் ஒரு தொழிலாளர் வேலை செய்வதை நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது, ஒரு நாளைக்கு 20 கிலோ தேயிலை கொழுந்து எடுக்கும் தொழிலாளர்களினுடைய இறுதி உற்பத்தி மேட்டி என்று கூறுவார்கள், அது ஏறக்குறைய 5 கிலோகிராமை உற்பத்தி செய்யலாம். இதனை சந்தையில் விற்கும் பொழுது ஏறக்குறைய 2500 ரூபாய்க்கு விற்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொழிலாளருக்கு நாளாந்த சம்பளம், அவர்களுக்கு கொடுப்பனவு, சுகாதார வசதி இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தொழிலாளிக்கு 1500 ரூபாய் செலவாகுது என்றாலும், ஏறக்குறைய 800 முதல் 1000 ரூபாய் வருமானம் ஒரு நாள் உழைப்பில் கம்பெனிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பது பற்றி பொதுமக்கள் கதைத்துக் கொள்கின்றார்கள்.
தொழிலாளர்களை பொறுத்தவரை அவர்களை போன்று கடின உழைப்பை, அதாவது கடினமான உடல் உழைப்பை மேற்கொள்ளுகின்ற தோட்டத்துறை சாராதவர்களுக்கு இலங்கையில் நாளாந்த வருமானமாக சராசரியாக எவ்வளவு கிடைக்கின்றது?
நாளாந்த இங்கு வேலை செய்கின்ற தொழிலாளருக்கு 1000 முதல் 1500 ரூபாய் வரையும் வழங்கப்படுகின்றது. அரசாங்கத்தில் வேலை செய்கின்ற தற்காலிக தொழிலாளர்களுக்கு இன்று 100 முதல் 1000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்றது.
தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது எவ்வளவு வழங்கப்படுகின்றது?
தோட்ட தொழிலாளருக்கு குறைந்தபட்ச சம்பளம் 450 ரூபாய் மட்டுமே. இதை விட அவர்கள் தோட்டங்கள் வழங்கும் வேலையில் ஏறக்குறைய 75% அதிகமாக வேலைக்கு செல்வார்களாயின் அவர்களுக்கு 620 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்றது. 620 ரூபா சம்பளம் பெறுபவர்கள் தோட்டத்தில் இருக்குகின்ற ஏறக்குறைய ஒரு 20% தொழிலாளர்கள் மாத்திரமே பெற்றுக் கொள்கிறார்கள்.
இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை தேக்கம் அடைந்திருப்பதாக சொல்லுகின்றீர்கள், இதன் அடுத்த கட்டமாக தொழிற்சங்கங்கள் எப்படியான நடவடிக்கை திட்டமிட்டு இருக்கின்றன?
இலங்கையை பொறுத்த மட்டில் பலமான 2 தொழிற்சங்கங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கின்றன. கடந்த பேச்சுவார்த்தையின் போது சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டதாக தொழிற்சங்கங்கள் சொல்லிக் கொண்டாலும், இந்த இலங்கையர்களுக்கு இருக்கின்ற சாதாரண தொழிலாளர்கள் கிடைக்கின்ற சலுகைகள் அல்லது வருமானம் இவர்களுக்கு இவர்களால் பெற்றுத்தர முடியவில்லை என்பது கவலைக்குரிய விடை. இந்த முறை தேர்தலும் நடைபெற இருப்பதால் பெரும்பாலும் தொழிற்சங்கங்கள் தங்களுடைய பலத்தை காட்டி எந்த வகையிலேயாவது 1000 ரூபாய்க்கு அந்நித்த தொகையினை வேலை வழங்குனர்கள் அதை எம்ப்ளாயர்ஸ் பெடரேஷனில் இருந்து பெற்றுக்கொள்ளும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.
இலங்கை திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் கற்கைகளுக்கான மூத்த விரிவுரையாளர் ஏ சி சந்திரபோஸ் அவர்கள் அளித்த சுவிக்கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேயர் நேரம், பங்கேற்பு எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா ராஜன். சரி, இனி மின்னஞ்சல் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே.
கொழும்பிலிருந்து எழுதும் சி ரத்னவடிவேல் என்னும் நேயர், இலங்கை போர் முடிந்து 6 ஆண்டுகளான நிலையில் அதையொட்டி நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் முள்ளிவாய்க்காலின் இன்றைய நிலவரம் பற்றி தயாரித்து வழங்கியிருந்த பெட்டகம் கண்களில் நீரை கசிய வைத்தன. இத்தனை அழிவுகளின் பின்பும் தலைநிமிர்ந்து வாழ துடிக்கும் அந்த மக்களுக்கு புலம்பெயர் தமிழ் உறவுகளின் அபயகரமே உதவி என்று புரிகிறது. இலங்கை அரசு அவர்களை இந்த நிர்கதிக்குள் ஆக்கிவிட்டு தொடர்ந்தும் அவ்வாறே அனாதரவாக கைவிட்டுள்ளமை தெரிகிறது. தமிழர்களை இலங்கையின் உரிமையுள்ள குடிமக்களாக சிங்கள பெரும்பான்மை அரசு நடத்தாதவரை தமிழர்களின் வாழ்வு போராட்டமாகத்தான் இருக்கும் என்கிறார்.
பொலிவிழக்கும் பொன்னிநதி என்கிற தொடரை தயாரித்தளித்த சுவாமிநாதன் அவர்களுக்கு என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் என்கிறார் தஞ்சாவூர் அதம்பை வை ராமமூர்த்தி அவர்கள். அடுத்த உலகப்போர் தண்ணீருக்காக மூழும் என்கிற அச்சத்தில் உலக நாடுகள் பயந்து நடுங்க, தமிழகமோ அதை பற்றி சிறிதும் எண்ணாமல் காவிரியை மாசுபடுத்தி மண் வளத்தை சூறையாடி ஆற்று நீரில் சாராய கழிவுகளையும் சாக்கடைகளையும் கலக்கச் செய்து தண்ணீரை மிக வேகமாக மாசுபடுத்தி வருகிறது. ஊதுகிற சங்கை ஊதிவிடுகிற மாதிரி சுவாமிநாதன் காவிரியின் இன்றைய நிலையை மிகவும் துல்லியமாக பதிவு செய்திருக்கிறார். தும்பை விட்டு வாளை பிடிப்பது என்று கூட இல்லாமல், எதையுமே பிடிக்க இயலாமல் மிகப்பெரிய தண்ணீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்க வேண்டிய அவலத்திற்கு தமிழகத்தை தள்ளிக் கொண்டிருக்கும் இன்றைய நிலைமையை என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என்கிறார் ராமமூர்த்தி. அடுத்து பிபிசி தமிழின் ஃபேஸ்புக் மூலம் வந்திருக்கும் நேயர்களின் சில கருத்துக்களை பார்க்கலாமே சங்கீதா.
புங்குடுதீவு மாணவி கொலை, உடனடி தண்டனை கோரும் மக்கள் என்ற செய்தி தொடர்பில் தனது கருத்தை எழுதியுள்ள ஷம்ரிப் ஷா என்னும் நேயர், மனித உரிமை கமிஷன் எங்கே? உடனே இந்த மக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். அந்த கொலையாளிகள் பாவம், அவர்களின் உரிமையை இந்த மக்கள் பறிக்கிறார்கள் என்றெல்லாம் கூறுபவர்களே, இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிராக கூக்குரலிடும் மனித உரிமை ஆர்வலர்களே, இங்கே நடந்திருப்பதை பாருங்கள். தண்டனைகள் கடுமையாகப்பட்டிருந்தால் அந்த பெண் பாதுகாக்கப்பட்டிருப்பாள் என்கிறார்.
கத்தாரில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் நிலைமைகள் குறித்து பிபிசியின் செய்தி குறித்து எழுதியிருக்கும் விண்ணாங்கு என்னும் நேயர், அந்த நாட்டில் நடக்கும் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளையும் புறக்கணிப்பதே அந்த நாட்டின் காட்டுமிராண்டித்தனத்திற்கு கொடுக்கும் பதிலடியாக அமைய வேண்டும் என்கிறார்.
இலங்கை போரின் மன ரணங்கள் என்ற பிபிசியின் காணொலி தொடர்பில் கருத்து எழுதியுள்ள பழனிச்சாமி மணி என்னும் நேயர், நடந்தது போர் அல்ல, இன படுகொலை என்கிறார்.
போர் முடிந்து 6 ஆண்டுகள் கழித்தும் தமது வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று முன்னாள் விடுதலை புலி ஒருவர் அளித்த செவ்வி தொடர்பில் கருத்து எழுதியிருக்கும் தமிழன் என்னும் நேயர், உலகம் ஒரு உருண்டை, காற்று ஒரே திசையில் வீசப்போவது கிடையாது என்கிறார்.
கம்போடிய சமையலில் இரும்பு மீன் என்ற செய்தி தொடர்பில் கருத்து எழுதியுள்ள இரா அருண் என்னும் நேயர், அதனால்தான் இரும்பாலான அறிவாழ்மனையை தமிழர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்தை எழுதியிருக்கும் செந்தில்குமார் என்னும் நேயர், இந்த சில்வர் பானை பித்தளை பானை செய்வது மாதிரி இரும்பு பானை இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிறார். அதைவிட நம் ஆட்கள் பெரும்பாலானவர்கள் இரும்பு பாத்திரங்களை இன்னமும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம், எப்படி என்றால் தோசை சட்டியாகவும் பணியார சட்டியாகவும் என்கிறார்.
கைதியுடன் திரைப்படம் பார்த்த காவலர்கள் என்ற தமிழகத்திலிருந்து வந்த செய்தி குறித்து கருத்து எழுதியுள்ள ஜூட் சுதர்ஷன் என்னும் நேயர், காவலர்கள் ஒருவேளை குற்றவாளி நல்ல படங்களை பார்த்தால் திருந்தி புதிய வாழ்க்கை ஆரம்பிப்பார் என்று நினைத்திருப்பார்கள் போல என்கிறார்.
பிபிசி தமிழோசை பவள விழா காண்பது குறித்து தனது கருத்தை எழுதியிருக்கும் கோவை மாவட்டம் தேவநல்லூர் சு செந்தில்குமார் என்கிற நேயர், பவள விழாவின் ஒரு பகுதியாக பிபிசி தமிழோசை நேயர் சந்திப்பு ஒன்றை திருச்சியில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். திருச்சி தமிழகத்தின் மையப்பகுதி என்பதால் அங்கே இந்த சந்திப்பை நடத்தலாம் என்றும் அவர் யோசனை தெரிவித்திருக்கிறார். நல்ல யோசனைதான் நேயரே. இது குறித்து கண்டிப்பாக பிபிசி தமிழோசையின் நிர்வாகம் பரிசீலிக்கும். நேயர்களே, உங்கள் தமிழோசையின் பவள விழா ஆண்டு இந்த மாதம் துவங்கியிருக்கிறது. அதாவது பிபிசி தமிழோசை 74 ஆண்டுகள் நிறைவடைந்து 75 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பிபிசி தமிழோசையின் பவள விழா ஆண்டாக தொடரும். இதையொட்டி பிபிசி தமிழோசையின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிகள், நேயர் சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான புதிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இதுகுறித்து உங்கள் ஆலோசனைகள், கருத்துக்கள், விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. பவள விழா ஆண்டில் பிபிசி தமிழோசையிடம் நீங்கள் விரும்புவது என்ன, எதிர்பார்ப்பு என்ன என்பதை எங்களுக்கு எழுதுங்கள். நாம் அனைவரும் இணைந்து இந்த ஆண்டை சிறப்பானதொரு ஆண்டாக மாற்றி காட்டுவோம். சரி, நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வாரம் இதே போன்றதொரு நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.